கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத இங்கே ஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தியானம் சுவைத்தல். தித்திக்கும் உணவை சுவைக்கும் பொழுது உலகத்தவர் செய்யும் பேரிரைச்சல் எனக்கு உபத்திரமாக தோன்றுவதில்லை. இறைவா, உன்னை நான் எண்ணியிருக்கும் பொழுது உலகத்தவர் செய்யும் இடைஞ்சலை நான் எண்ணாதிருக்க அருள் புரிவாயாக. கடவுள் வழிபாட்டிற்கு வெளி உலகில் இருந்து உண்டாகும் இடைஞ்சல்கள் இடைஞ்சல்கள் அல்ல. உண்மையான இடைஞ்சல் உள்ளத்தின் இருந்து உண்டாகின்றது. மனது இறைவனை சுவைக்க தெரிந்து கொண்டால் போதும், அப்பொழுது அது எல்லாம் அடையப்பெற்று விடுகின்றது. ஏனைய பொருட்கள் இடையில் இனியவைகளும் இல்லை, இன்னாதவைகளும் இல்லை. சுவைப்பதற்குரிய பொருள் கடவுள் ஒன்றே. உபட்டாத பேரின்பமான சுகவாரியினை வாய்மடுத்து தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்று காண் என்பார் தாயுமானவர்.
ஜானனம் போதகணாதி சேவிதம் கபேதஜம்பு ஃபலசார பக்ஷிதம் சுதம் சோக விநாஶ காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் மாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் சேவிதம் கபேத்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாஶ காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்
வணக்கம் அன்பர்களே. நவம்பர் மாதம் 30ஆம் நாள் மாரியம்மன் கும்பாபிஷேகம் நமது திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடந்தேறியது உங்களுக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து 48 நாட்களாக மண்டலாபிஷேகம், ஒவ்வொரு நாளும் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகளாக தினமும் மாலை 6 மணியளவில் நடைபெற்றது. இன்று காலை 9 மணியளவில் மாரியம்மன் மண்டலாபிஷேக நிறைவு நாள் நடைபெறும். அதனை முன்னிட்டு 25 கலசங்கள், 108 பால் குடங்கள், ஹோமம், வேத அர்ச்சனை நடைபெறும். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாது வந்திருந்து இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, இன்று மாலை 7 மணி அளவில் ரவி முத்துமாணிக்கம் அவர்களது பக்தி இசை நிகழ்ச்சி நமது திருக்கோவிலில் நடைபெற உள்ளது. அச்சமயம் நீங்கள் அனைவரும் வந்திருந்து அவரது இசைமழையில் நனையுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இது மகா மாரியம்மனின் மண்டலாபிஷேக பூர்த்தியின் நிறைவாக அமையப்பெறும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அன்பர்களே, சப்த மாதாக்கள், சப்த கன்னிகள், இவர்கள் யார் என்ற கேள்வி அடிக்கடி நம்முள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான விளக்கத்திற்கான ஒரு சிறிய முயற்சி இதோ. இன்று நாம் சப்த மாதாக்கள் என்பவர்களை பற்றி பார்ப்போம். வரும் வாரங்களில் சப்த கன்னிகள் யார் என்றும் கண்டறிவோம். சப்த மாதாக்கள் என்பது இந்து ஆகம புராண தந்திர மரபுகளில் காணப்படும் 7 தெய்வீக தாய் சக்திகள். இவர்கள் ஆண் தெய்வங்களின் சக்தி அம்சங்களாக கருதப்படுகின்றனர். மாதா என்றால் தாய். இவர்கள் கருணை, வீரியம், சம்ஹாரம் ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்ட சக்திகள். அசுரர்களை அழிக்க தேவி தன் சக்தியை ஏழு வடிவங்களாக வெளிப்படுத்தினார் என்பதே புராண கருத்து. இதனுடைய முதன்மை ஆதாரம் தேவி மகாத்மியம், அதாவது மார்க்கண்டேய புராணம், பிற்காலத்தில் ஆகமங்கள், சைவ வைணவ ஆகமங்கள் மற்றும் தந்திர நூல்களில் இவர்களின் வழிபாட்டு முறையை முறையமைத்தன. ஏழு மாதாக்கள் யார்? பிரம்மி. இவளது ஆண் தெய்வ வடிவம் பிரம்மா. பிரதான அம்சம் ஞானம், சிருஷ்டி. அடுத்தவள் மகேஸ்வரி. ஆண் தெய்வ வடிவம் சிவன். பிரதான அம்சம் லயம், பாதுகாப்பு. கௌமாரி என்பவளோ ஸ்கந்தம். பிரதான அம்சம் வீரியம், தைரியம். வைஷ்ணவியோ விஷ்ணுவின் பெண்ணுருவம். பிரதான அம்சம் பாதுகாப்பு, தர்மம். வைராகி அல்லது வராகி, இவள் வராக அவதாரத்தின் சக்தி வழிபாடு. வராகி தேவிக்கு தனிப்பட்ட கணவர் இல்லை. சிவன் சக்தி, விஷ்ணு சக்தி என்பது கணவன் மனைவி உறவு அல்ல, அது ஓர் வகை ஆற்றல், அதன் ஆதாரம் என்ற உறவு. எனவே வராகி வராக அவதாரத்தின் சக்தி, இவருக்கு கணவர் என்ற கருத்து பொருந்தாது. பிரதான அம்சம் தடைகளை அகற்றுதல், ஆட்சி செய்தல். இந்திராணி. ஆண் தெய்வம் இந்திரனின் வழிபாடு. பிரதான அம்சம் சக்தி, வெற்றி. சாமுண்டி. சாமுண்டி தேவிக்கு தனிப்பட்ட கணவர் இல்லை. சாமுண்டி என்பது சண்டி, துர்கை, காளி ஆகிய தேவிகளின் உக்ர போர் சக்தி வழிபாடு. சண்டா முண்டா என்ற அசுரர்களை வதைத்ததால் சாமுண்டி என்ற பெயர் ஏற்பட்டது. சுயாதீன தாய் சக்தி என்ற தத்துவ நிலை. சாமுண்டி சிவனின் சக்தி என்று சொல்லப்படலாம், ஆனால் இது கணவன் மனைவி உறவு அல்ல, இது சக்தி ஆதார உறவு, அதாவது எனர்ஜி சோர்ஸ் என்றும் கூறலாம். இவளது பிரதான அம்சம் சம்ஹாரம், தீயநாசம். அனைவரும் ஆயுதங்களுடன் சக்தியின் செயற்பாட்டை சுட்டுகின்றது. வாகனங்கள் ஹம்சம், அதாவது அன்னப்பறவை, நந்தி, மயில், கருடன், பன்றி, யானை, புலி. மாதாக்கள் பெரும்பாலும் ஒரே வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கலாம். சில சிற்பங்களில் நடுவில் அல்லது அருகில் விநாயகர், வீரபத்திரர் இருப்பார். சில மரபுகளில் நரசிம்ஹி சேர்க்கப்பட்டு அஷ்ட மாதாக்கள் என்று கூறுவதும் உண்டு. தந்திர பார்வையில் சப்த மாதாக்கள் சக்தி ஏழு இயக்க நிலைகளை காட்டும். மனித உடலில் சப்த தாது, சப்த சக்கர கருத்துகளுடன் இணைப்பு. ஆனால் வாராகியோ தந்திரத்தில் மிக முக்கியமான இரகசிய தேவதை, அதாவது மந்திர யந்திர வழிபாட்டின் முக்கிய குறியீடு. குப்தர், சாளுக்கியர், பல்லவர் காலங்களில் சப்த மாதாக்கள் சிற்பங்கள் அதிகமாக காணப்படும். இது பிராமிய ஆகம மரபின் ஒரு முக்கிய அங்கம். கிராமிய சக்திகள் பிற்காலத்தில் மாதாக்களாக மறு உருவம் பெற்ற உதாரணங்களும் உண்டு. அன்பர்களே, நாம் அடுத்த வாரம் சப்த கன்னிகைகளை குறித்து காண்போம்.
I'm not afraid.
வரிசையில் நாம் காண இருப்பவர் திருக்குறிப்பு தொண்டநாயனார். தொண்டை நன்னாட்டில் தெய்வ மனம் கமழ்வது கச்சியம்பதி. அப்பதியில் ஏகாலியர் குலத்தில் ஒரு அடியார் தோன்றினார். எந்த சாதியினராயினும் எந்த தொழில் செய்வராயினும் இறைவனுடைய அன்பில் ஊறினால் அவர்கள் மனிதரில் தேவராகி விடுகின்றார்கள். இறைவனுடைய அருளையே எண்ணி அவ்வண்ணம் மாறாமல் தொழில் செய்து வாழ்ந்தவர் அவ்வன்பர். அவருடைய இயற்பெயர் இன்னதென்று தெரியவில்லை. சிவபெருமானுடைய அடியார்கள் இடத்து ஆராத அன்பு உடையவராய் அவர்களுடைய குறிப்பை அறிந்து தொண்டு புரியும் இயல்புடையவராக இருந்தமையால் அவரை யாவரும் திருக்குறிப்பு தொண்டர் என்று வழங்கலாயினர். நாளடைவில் அவருடைய இயற்பெயரை யாவரும் மறந்துவிடவே திருக்குறிப்பு தொண்டர் என்ற பெயரே நிலைத்துவிட்டது. அடியாருடைய துணிகளை அன்போடு வெளுத்து அளிக்கும் தொண்டில் அவர் இன்பம் கண்டார். இறைவனுடைய திருவருள் நினைவினால் மனமாசு தீர்ந்து வாழ்ந்த அப்பெரியார் பிறருடைய ஆடையில் உள்ள மாசை போக்கும் தொழில் உடையவராக இருந்தார். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனமதே என்றபடி அவர் அந்த தொழிலில் சிறந்து நிற்கும் போதே சிவபக்தியிலும் சிறந்து நின்றார். தொண்டு செய்ய பணம் வேண்டும், பதவி வேண்டும், ஆள் வேண்டும் என்று சொல்வது தவறு. உண்மையான தொண்டுள்ளம் படைத்தவர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலைக்கு தக்கபடி தொண்டுகளை செய்வார்கள். பொருள் இல்லாவிட்டால் உடல் உழைப்பை வழங்கி தொண்டு புரிவார். பொருளை வழங்குவதை விட உடல் உழைப்பை வழங்குவது உயர்ந்தது. திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களிடத்து தமக்குள்ள பக்தியை அவர்களுடைய ஆடைகளை வெளுப்பதினால் காட்டினார். அவர் தொழிலிலும் தொண்டு செய்யும் இடம் இருந்தது. உண்மையில் அவர் மனதில் இடம் இருந்ததனால்தான் தொழிலிலும் இடம் உண்டாயிற்று. தம்முடைய கடைப்பிடிப்பு நின்று நழுவாமல் தொண்டு புரிந்து வந்த திருக்குறிப்பு தொண்டரை உலகத்துக்கு அறிவிக்க இறைவன் விரும்பினான். பிள்ளை பள்ளியில் பயின்று புகழ் பெற வேண்டும், அவன் சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும் அல்லவா? அதுபோல எல்லா உயிருக்கும் தந்தையாகிய இறைவன் தன் பிள்ளையாகிய திருக்குறிப்பு தொண்டருடைய பெருமையை ஒரு சோதனையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான். மாரிக்காலம் அது. திடீர் திடீரென்று மழை பெய்து கொண்டிருந்தது. பூமி ஈரம் பெற்றது, குளிர் நடுக்கியது. அப்பொழுது ஒரு சிவனடியார் திருக்குறிப்பு தொண்டரை நோக்கி வந்தார். அவர் உடம்பு மிகவும் மெலிந்திருந்தது. இடையிலே கந்தை உடுத்தியிருந்தார். அதுவும் பலகாலமாக அழுக்கேறி நனைத்தாலும் எளிதில் நனையாதபடி இருந்தது. திருநீறு பூசிய அழகு கோலத்துடன் அவர் அடியாரை கண்டவுடன் மனமகிழ்ந்து திருக்குறிப்பு தொண்டர் அவரை பணிந்து எழுந்தார். அவர் மேனி மிகவும் மெலிந்திருப்பதைக் கண்டு, தேவரீர், திருமேனி இவ்வளவு இழைப்பதற்கான காரணம் என்ன என்று அன்புடன் வினவினார். பின்பு அவர் இடையில் அணிந்திருந்த கந்தையை ஒரு கருப்பாய் அழுக்கு படலம் போர்த்தியிருந்ததைக் கண்டு, சுவாமி, இந்த கந்தையை தாருங்கள், நன்றாக வெளுத்து தருகின்றேன் என்று பணிவுடன் கூறினார். இதையா கேட்கின்றீர்? இது அழுக்காகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதுதானே எனக்கு கவசம். ராத்திரி காலங்களில் இதுவே எனக்கு போர்வை. இதை கொடுத்து விட்டால் நான் கோவணத்தோடுதான் இருக்க வேண்டும். ஆனால் அவர் சற்றே யோசித்தார். பிறகு, இதை வெளுத்து தருகின்றேன் என்று சொல்லுகின்றீர்? அப்படியானால் இன்று சூரியன் மலைவாயில் விழுவதற்கு முன் இதை வெளுத்து உலர்த்தி தர வேண்டும் என்றார். அப்படியே தந்து விடுகின்றேன் என்று திருக்குறிப்பு தொண்டர் கூறினார். எப்படியாவது அந்த பெருமானுக்கு தம்மால் இயன்ற தொண்டை செய்துவிட வேண்டும் என்பது அவரது ஆசை. அடியவர் மறுபடியும், இன்று சூரியம் அஸ்தமனத்திற்குள் நிச்சயமாக தந்துவிட வேண்டும். இல்லாதுவிட்டால் ராத்திரி என்னால் குளிரை தாங்க முடியாது. பிணம் போல் விரைத்து போக வேண்டியதுதான். அப்படியானால் நீரே பொறுப்பாளி என்று சொல்ல, நிச்சயமாக மாலைக்குள் வெளுத்து உலர்த்தி தருகின்றேன் என்று திருக்குறிப்பு தொண்டர் சொன்னார். சில நாட்களாக மழை நின்று வெயில் காய்ந்தபடியால் அன்று மாலைக்குள் அதை உலர்த்தி தந்துவிடலாம் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. அடியார் தம் கந்தையை தொண்டரிடம் கொடுத்து சென்றார். உடனே அந்த கந்தையை கொண்டு திருக்குறிப்பு தொண்டர் நீர்த்துறைக்கு சென்று அதை தோய்த்தார், வெள்ளாவியில் வைத்தார். பிறகு அதை பிரித்து வெளுக்கலானார். அதற்குள் பிற்பகல் வந்துவிட்டது. அத்தோடு சோதனையாக மழையும் வந்துவிட்டது. இறைவன் செய்த சோதனைதான் அது. வானமெல்லாம் மேகங்கள் கப்பிக்கொண்டன. மழை பலமாக பெய்தது. அதை கண்டபொழுது திருக்குறிப்பு தொண்டர் உள்ளத்தே இடி இடித்தது. இந்த மழையில் நான் எப்படி ஆடையை உலர்த்தி தருவேன் என்று வருந்தினார். இன்னும் சிறிது நேரத்தில் வானம் வெளிவாங்கலாம் என்று எண்ணினார். அவரை சோதிப்பதற்காகவே வந்த மழை அது. அப்படி இருக்கும் பொழுது அது எளிதலா நிற்கும்? மழை நிற்கவில்லை. பொழுது போய்கொண்டே இருந்தது. தொண்டருடைய முகத்தில் ஒளி மாழ்கியது. அவர் உள்ளத்தில் புயல் புகுந்தது. ஐயோ, இதை முன்னே விழுத்துக் கொண்டு போய் வீட்டில் காற்றாடி கட்டி உலர்த்தியிருக்கலாமே. அப்படி செய்யாமல் முட்டாள்தனமாக காத்திருந்தேனே. இந்த பெரியவர் வந்தால் நான் என்ன செய்வேன்? அவர் திருமேனி விடவடவென்று நடுங்குமே. இந்த பாவி அவர் உடம்பு நடுங்க கண்டு மரம் போல் நிற்பதா என்று நைந்தார். அவர் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? அழுக்கு கந்தையாக இருந்தாலும் குளிர் தாங்குமே. நான் அதை பிடுங்கி வைத்துக் கொண்டு வெளுத்து தருகின்றேன் என்று வீரவசனம் பேசினேனே என்று சாம்பினார். அவர் வரும் முன் நம் உயிர் விடுவதே சரி என்று துணிந்து துணி விழுக்கும் பாறையில் தம் தலையை மோதிக்கொள்ளப் போனார். சோதனை செய்த அருளாளனாகிய ஆண்டவன் தன் பிள்ளை அச்சோதனையில் வெற்றி பெற்று விட்டான் என்று கண்டான். அடியார் உள்ளம் புண்படுவதை காண்பதற்கு முன் உயிரையே விட்டுவிட வேண்டும் என்ற துணிவை உணர்ந்தான். அவனுடைய மலர்ச்செங்கை பாறையினின்று எழுந்து திருத்தொண்டர் தலையை தாங்கியது. பல காலமாக பல தொண்டர்களுடைய ஆடையை வெளுத்த அப்பாறை திருக்குறிப்பு தொண்டருடைய அரும்பெரும் தொண்டுக்கு நீலக்கழமாக இருந்த அப்பாறை இப்பொழுது இறைவன் திருக்கரம் எழுந்து அற்புதமான ஆலயம் ஆகிவிட்டது. சிரம் மோத புகுந்த தொண்டரின் எண்ணம் நிறைவேறவில்லை. இறைவன் கரம் அதை தடுத்தது. மேகங்கள் மறைந்தன. வானம் வெளிவாங்கியது. அவ்வானிடத்தே விடைமேல் எழுந்தருளினான் சிவபெருமான். உமா தேவியரோடு கோலங்கள் காட்டிய பெருமானை கண்டு உருகி தொழுது நின்றார் தொண்டர். அப்பொழுது இறைவன் உலகம் முழுவதும் உன்னுடைய திருத்தொண்டின் பெருமையை உணர்ந்து கொள்ளும்படியாக அறிவித்தோம். நீ நம்முடன் இருந்து இன்புறுவாயாக என்று அருள் புரிந்தான்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
வணக்கம் அன்பர்களே. ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை நமது திருக்கோவிலில் சில தொண்டார்வலர்கள் மசாலா தோசை மற்றும் மசாலா தேநீர் விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களது சிரமதானம் மூலம் நமது திருக்கோவில் சிறப்புற நடத்த நிதி திரட்டுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, உங்களால் இயன்ற பொருள் உதவியோ, பண உதவியோ அல்லது சிரமதானமோ செய்ய வேண்டுகின்றோம். அல்லது சனிக்கிழமை காலையில் வந்து உணவருந்தி அதன் மூலம் உங்கள் பங்களிப்பை தரலாம் என அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பர்களே, இன்று மாலை 7 மணி அளவில் ரவி முத்துமாணிக்கம் அவர்களது பக்தி இசை நிகழ்ச்சி நமது திருக்கோவிலில் நடைபெற உள்ளது. அச்சமயம் நீங்கள் அனைவரும் வந்திருந்து அவரது இசைமழையில் நனையுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இது மகா மாரியம்மனின் மண்டலாபிஷேக பூர்த்தியின் நிறைவாக அமையப்பெறும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம் அன்பர்களே, நவம்பர் மாதம் 30 நாள் மாரியம்மன் கும்பாபிஷேகம் நமது திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடந்தேறியது உங்களுக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து 48 நாட்களாக மண்டலாபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகளாக தினமும் மாலை 6 மணியளவில் நடைபெற்றது. இன்று காலை 9 மணியளவில் மாரியம்மன் மண்டலாபிஷேக நிறைவு நாள் நடைபெறும். அதனை முன்னிட்டு 25 கலசங்கள், 108 பால்குடங்கள், ஹோமம், வேத அர்ச்சனை நடைபெறும். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாது வந்திருந்து இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
படி புன்ன ஜெயிக்கும்படி மீண்டும் வரதா மாரியம்மா, 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 திரிசூலியம்மா, நீலியம்மா, போல் நின்று பாரம்மா வந்தேன் தேடி.